விற்றதின்றியே விலங்கு செய்குவாய், விண்ணும் மன்னகம் மூடும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வஞ்சகப்பெரும் புலையவேனையே புலி கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் மாயினும் கொளார், நானும் அங்கமே உடையநாதமே. பெருமானே, நீ விச்சது இன்றியே, விச்சது இன்றியன்னு ஒரு பாடம் உண்டு, விச்சது அன்றியன்னு ஒரு பாடம் உண்டு. ஆனா அதிக எல்லா புத்தகத்திலும் விச்சது இன்றியன்னு தான் போட்டிருக்கு. இன்றியன்னு போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? இன்றி. விச்சின்றியே விளைவு செய்கிறாய், விச்சு என்பது வித்து என்பதுடைய போலி. பெருமானே, அது என்பது பகுதி பொருள் விகுதி. வித்தாகிய அது இன்றியே இல்லாமல், இன்றி என்பதற்கும் அன்றி என்பதற்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடுன்னு கேட்ட, இங்கு விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைங்கிறத இன்றி வருது. இங்கு விளக்கு இல்லைன்னு சொன்னா இங்கு ஒரு விளக்கே இல்லை, இருட்டா இருக்கணும். அன்றி என்பது என்னன்னா, மின் விளக்கு அன்றி எண்ணெய் விளக்கும் பயன்படும். இப்போது இங்கு பயன்படுவது மின் விளக்கு அன்று எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு உண்டு, ஆனால் அது மின் விளக்கு இல்லை என்றுதான் அன்று அன்று என்று சொல்றோம். இது மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு இன்றுன்னு சொன்னா இங்கு விளக்கே இல்லைன்னு இருக்கும். ஆனா இது விளக்கு தான், இது மின் விளக்கு இல்லை என்று சொல்வதற்கு இது மின் விளக்கு அன்று அப்படின்னு சொல்றோம். இது மின் விளக்கு இன்றும் சொல்லக்கூடாது, அதுதான் சொல்றேன். இது மின் விளக்கு அன்று, இன்னை இது எண்ணெய் விளக்கு. இன்றுனா இல்லவே இல்லை அர்த்தம், அன்றுனா இதுவாக இல்லை, அதர்தான் அப்படிங்கிற பொருளை. விச்சு அது இன்றியே என்றால் வித்து ஒன்று இல்லாமலேயே விளைவு செய்கிறாய். பெருமான் விளைப்பதற்கு எல்லோருக்கும், ஒரு விவசாயி விளைக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வித்து வரும், நெல் விளைக்கணும்னு சொன்னா நெல்லுக்கான வித்து வரும். ஒரு தென்னை மரத்தை பயிரிடணும்னா அதற்கான வித்து வேணும். இப்ப மாமரத்தை பெற அதை வித்துமே ஒரு காரணப்பொருள், அது வித்தாகத்தான் இருக்க வேண்டும் இல்ல, அது வந்து ஒரு இன்னொரு செடியினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வித்தியுடைய காலத்திலே இருக்க வேண்டும், வித்தே இல்லாமல் அதனால ஒன்று செய்ய முடியாது. ஒரு மூலப்பொருள், ஒரு காரணப்பொருள் இல்லாமல் ஒருவராலே ஒரு விளைவினை கொண்டு வர முடியாது. நாறு என்றால் முளை, ஒரு வித்து இல்லாமல் முளை விடாது, நாறு இல்லை. இப்ப விச்சு அது இன்றி நாறு இல்லை, ஆனால் விதி இல்லாமலேயே பெருமான் மட்டும் முளைக்க செய்கின்றான் என்று அவருடைய அதை போன்ற ஒரு செயல். ஒருவன் வித்தியின்றி ஒரு முளையினை முளைக்கச் செய்வான் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வான் என்று பொருள். இதுக்கு நாலு படிக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து வெவ்வேறு ஸ்டேஜ்ல பொருள் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கணும். ஒருவன் ஒரு மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க, மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குகின்றான் என்று சொன்னால் ஆச்சரியமான செயல், அதை போல செயல்களை இறைவன் செய்வான். ஒரு செயல் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் உண்டு, அந்த காரணம் இல்லாமலேயே விளைவினை காரியத்தை ஒருவரால் உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வது உண்டு. எப்பெல்லாம் செஞ்சிருக்காரு சாமி, யாராவது செஞ்சிருக்கிறார். கல்லு வந்து கடல்ல போட்டா அமைந்து போகணும், கல்லு தக்கை போல் ஆனால் ஒழிய அது மிதக்காது, ஆனால் கல் வந்து கல்லே தெப்பமாக மிதந்து அது அப்பிரபுமான் கரையேறினார். கல்லு என்னதான் உண்மையா இருந்தாலும் அப்பிரபுமானுடைய வீட்டினாலேயாவது உள்ள போகணுமா இல்லையா? அப்ப பெருமான் என்ன பண்ணாரு, ஒரு இந்த காரணத்தினால் இந்த காரியம் விளைவு என்பதை மாற்றினார். ஆகவே பெருமான் என்னாரு, அப்பிரபுமானுக்கு கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேற விட்டதை போலவும், சம்பந்த பெருமானுக்கு ஆண் பறையே பெண் பறை போல காய்க்கச் செய்தமையாலும், யாரும் உலகத்தில் அமைச்சு செய்ய மாட்டாங்க, ஆண் பறையே காய்த்தது பெண் பறையை போல காய்த்த காய்க்க செய்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்லே பொன்கல்லாக மாறியது, நானு செங்கல்ல தங்கக்கல்லாம் மாறுமா, திருப்பூர்ல மாறி அழைக்க வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரு செங்கல்ல, அது என்னாச்சு பொன்கல்லா ஆயிடுச்சு. அதெல்லாம் அதை போல ஏழையோரால் முடியாது, அதான் அந்நதா கற்பம், பிறரால் முடியாததை செய்கின்றான். வித்தில்லாமல் ஒருவன் ஒரு முளையினை கொண்டு வந்தால் அது வந்து ஒரு வியப்புக்குரிய செயல், அதை போன்ற செயல்களையும் செய்வாள் என்று சொல்றார். இதுக்கு என்ன காரணம்னா, பெருமானே அன்பில்லாத எண்ணத்திலே அன்பினை உண்டாக்கினாய், அன்பே வராது, அன்பிற்கான வித்தே இல்லை, பொய்மையும் வஞ்சனையும் இருந்தா கீழான குணங்கள் தான் இடம் இருக்கின்றது. அப்ப இந்த கட்டாந்தரையில ஒரு பூக்குமா, பூக்காது. ஒவ்வொரு நிலத்துல ஒரு இது வரும், உப்பு மண்ணு, உப்பு மண்ணெல்லாம் தோன்றுமா, போன்ற ஒரு மறந்துடிக்கடி வராது, மூக்க உப்பாவே இருக்கு. அதை போன்ற என் மனத்திலே ஒரு அன்பினை உண்டாக்கினாய், கல்லை நன்கினியாக்கினாய் என்பதற்காக நிச்சயதின்றியை விளைவு செய்ய என்பது இறைவனுடைய இயல்பு வண்ணம் என்று சொல்லுவோம். இதுதான் திருவாசகம் சொல்லப்பட்ட பொருள். ஆனால் சாத்திர ரீதியாக இருக்க பல பொருள்கள் உண்மையை பார்க்கும். பெருமான இன்று என்பது விச்சு அதாக இல்லாமல் என்று கொள்ளலாம். அதாவது விச்சத அன்றியே என்ற பொருளையும் இது கொள்ளலாம். வித்தாக இல்லாமல் பெருமான் வேறாக இருந்து விளைவு செய்கின்றான். எதை சொல்லுங்க, வித்தாக இருந்து பெருமான் உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமான் படைக்கப்படுகின்ற பெருமானால் படைக்கப்படுகின்ற உலகம் பல வண்ணங்கள் கொண்டதாக இருக்காது. மாங்கொட்டையிலிருந்து மாமரம் தான் வரும். மாங்கொட்டையிலிருந்து மாமரமோ வாழமரமோ வருவோம் வராது. அப்ப ஒவ்வொரு விளைவிற்கு ஒவ்வொரு வித்து தேவைப்படும். மாமரம் வர வேண்டும் என்றால் மாதிரியுடைய வித்து, தென்னமரம் வர வேண்டும் என்றால் தென்னையுடைய வித்து. மனிதர்களுக்கு மனிதர் தோன்றுவார்கள், குரங்கிலிருந்து குரங்கு தோன்றும், கழுவிலிருந்து கழுவை தோன்றும். அப்ப ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வித்து உண்டு. ஆனால் ஒரு வித்திலிருந்து எல்லா இனமும் தோன்றுவோம் தோன்றாது. ஆனால் இறைவனாகின்ற மூலப்பொருளிலிருந்து அனைத்தும் தோன்றுகின்றன. எதை போல என்ன, நிலத்திலிருந்தே எல்லா மரங்களும் வருவதை போல, நிலத்திலிருந்து பூமியிலிருந்தே எல்லா வகை மரங்களும் வருவதை போல. அப்பொழுது பூமி தான் வித்தாக இல்லாமல் ஆனால் வித்துக்களிலிருந்து விலைகளை கிளப்புவதற்கு பயன்படுகின்றது. அப்ப தான் வித்தாக இல்லாமல் பூமியானது எவ்வாறு இந்த ஏனைய வித்துக்களிலிருந்து விலைகளை உண்டாக்கின்றதோ, அதுபோல பெருமான் தான் நேரடியாக வித்தாக இல்லாமல் வித்துக்களிலிருந்து வித்து இயல்புகளை விரிக்கின்றான் விலையில என்று ஒரு சாத்திர ரீதியாக ஒரு பொருள் சொல்லலாம். விச்சதின்றியே விளைவு செய்கிறார். அதாவது பெருமான் உலகத்தினை தன்னிடத்தையே படைக்கின்றான் என்று சொன்னால் வித்து போலதான் இருந்து படைக்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். பெருமான் வித்து போல இருந்து படைப்பதில்லை, நிலம் போல இருந்து படைக்கின்றான் என்று செய்கின்றான். அதை சொல்வதற்காக விச்சது இன்றியே சொல்ல, விச்சது அன்றியே என்ற பொருள். வித்தாக அல்லாமல் பெருமான் நிலம் போல இருந்து நிமித்த காரணனாக மட்டும் உலகத்தை படைக்கின்றான். இந்த பாடலை சிவஞான மாபாடிய சிவஞான முனிவர் இந்த வினையை பற்றி சொல்வதற்கு எடுத்துக்கிட்டார். அப்படின்னா இறைவன் ஆணவங்களை கட்டுண்டிருக்கின்ற உயிர்களை ஆரம்பத்திலே படைக்கின்றான். படைக்கும் போது அந்த வினைகளுக்கு உண்மையான ஒரு வினையை இறைவனே தருகின்றான். அந்த வினை அந்த உயிரால ஈட்டப்பட்ட வினை இல்ல, அதான் வந்து காரண வினை என்று சொல்லப்படுது. அந்த அது வந்து பெருமான் வந்து அந்த வினை அந்த காரண வினையை அடிப்படையாக கொண்டு பெருமான் அவர்களுக்கு மின்னல்களை தருகின்றான். அந்த மின்னல்களை பெற்ற உயிரானது திரும்பி பெறுகின்றன. பிறகு அதை வந்து ஆணவ மனத்தினுடைய அந்த அழுத்தம் காரணமாக ஒரு உயிரிலே படிந்திருக்க ஆணவ மனம் வந்து ஆணவத்துடைய அழுத்தம் வேறு, இன்னொரு படிந்த ஆணவங்கள அழுத்தம் வேறு. அதன் காரணமாக அவர்கள் வெவ்வேறு அஞ்சலி கீதங்களை செய்து வினைகளை ஈட்டுக் கொள்கின்றார்கள். அந்த வினைகளை ஈட்டுக் கொள்வதனால அவர்கள் புது புது பிரிவுகளை எடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் ஈட்டாத வினையை கொண்டு இறைவன் படைக்கின்றான். அதாவது வித்து இல்லாமலேயே வினைவை செய்கின்றான். பொதுவாக ஒரு வினைவுக்கு காரணம் வினையாகின்ற வித்து தான். ஆனால் ஆரம்பத்திலே இந்த உயிரில் இறைவனால் கருணையினால் படைக்கப்படுகின்றன. ஆணவ மனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருணையினாலே இறைவனால் படைக்கப்படுகின்றன. அப்பொழுது உடம்பு எடுப்பதற்கு காரணமாக ஒரு வினை என்ற வித்து கிடையாது. அந்த இந்த பர்டிகுலர் உடம்பை எடுப்பதற்கு காரணமான வினை என்ற வித்து இல்லாமலேயே அந்த உயிரை படைக்க அந்த உயிரை படைப்பதற்கு இறைவன் வந்து இறைவன் வந்து இறைவன் கருணையினாலே அந்த படைப்பு நிகழ்கின்றது என்று சொல்றார். அது உச்சதின்றியே விளைவு செய்கிறார். அப்பொழுது சொல்லுவார், நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவன் செய்வானும் விரதம் கொண்டு ஆடவில்லானும் விச்சின்றி நாடு செய்வானும் வித்து இல்லாமலேயே உலையை கொண்டு வருவன் என்று இவ்வாறு எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் செய்ய வல்லவனாகிய நீ என்னை மீண்டும், அதாவது வித்து இல்லாமல் வித்தாக இல்லாமல் என்று சொன்னால் அதற்கு வந்து வித்து அன்றி என்ற பொருள் உண்டு. இந்த விளக்கு வித்தாக இல்லாமல் இன்றி என்ற சொல்லிலேயே அன்றிங்கிற பொருளை கொண்டு வராங்க. விச்சு அது இன்றியே வித்தாகத்தான் இல்லாமல் என்றால் வித்தன்றி வேறு காரணமாக ஆகின்றான். அவன் வேறொரு காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணமாக அன்றி வேறு நிமித்தம் என்ற காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணம் முதற் காரணம். வித்து என்ற காரணமாக அன்றி அல்லாமல் நிமித்த காரணம் என்ற காரணமாக ஆகின்றான். அப்ப வித்து என்ற காரணமாக இல்லாமல் சொல்லலாம். அதான் ஆக இல்லாமல் அல்லாமல் என்று இந்த விளக்கு மின் விளக்காக இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குது, எண்ணெய் விளக்காக இருக்கின்றது. இந்த விளக்கு மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. விச்சு அது இன்று என்றால் வித்து அன்று என்று பெருமான அவ்வாறு விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். பெருமானே நீ வித்தாக இல்லாமல் அல்லது அதற்கு ஒரு வித்து இல்லாமல் உன் இச்சைப்படியே விண்ணகத்தையோ மன்னகத்தையோ ஏனைய உலகங்களையும் யாவையும் முழுவதுமாக வைத்து வாங்குவாய். வைத்தல் என்பது அடைத்து காத்தல், வாங்குதல் என்பது மீண்டும் ரெண்டுத்திலே ஒடுக்கிக் கொள்ளுதல். வைத்தல் என்ற சொல்லிலேயே அடைத்தல் காத்தல் என்று சொல்றார். படைத்தால் தான் வைக்க முடியும். யோக க்ஷேமம் உண்டாக்கி காப்பாற்றித்தருது. வைத்தல் என்பது உண்டாக்கி காப்பாற்றி தந்து அவற்றை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கின்றாய். வாங்குதல் ஒடுக்கிக் கொள்ளுதல். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கண்ணால் காணப்படுகின்ற உலகங்கள் முழுதும் அனைத்தும் யாவையும் என்ற அறிவுக்கு அப்பாற்பட்ட படைப்பும் இருக்கலாம், நம்மால் அறியப்படாத படைப்புகளும் உண்டு. ஆகவே விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். அப்படிப்பட்ட பெருமானே, நீ வந்து எல்லாம் வல்லவனாகிய நீ வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். வஞ்சக பெரும் புலையனேன், வஞ்சகத்தையே வடிவமாக கொண்ட பெரிய புலையன். புலையன் என்பது யாருன்னா, இந்த உடல், உடல் தான் புலால். இந்த உடலே தான் என்று உடல் மீது மிகுந்த பற்று வைத்தவர்களுக்கு புலையன். எல்லாருமே புலையர்கள் தான். உடம்பே தான் என்று உடம்பின் மீது மிகுந்த பற்று, இந்த உடம்பின் மீது இருக்கின்ற பற்றினை ஒழிக்க ஒழிக்கதான் சிவஞானவர். அதாவது ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊன் உருகாமல் உள்ளொளி பெருகாது. ஊனை உருக்கினால்தான் உள்ளொளியை பெருக்க முடியும். ஊனை காவல் கைவிட்டு திருமுறைகள்ல புலையர்னு வருவது இந்த இடத்துல புலையனேன்னு தன்னை சொல்லிக்கிறார் குருநாதர். இன்னொருத்தர சொல்லல, தன்னையே சொல்லிக்கிறார் புலையனேன். அவர் அவ்வாறு சொல்லிக்கிறது என்ன காரணம்னா, உண்டுடுத்து வாழ்கின்றவன். உடம்ப வளர்க்கறதுக்குனே நான் வாழ்கின்றேன். புலால் மயமானது உடம்பு, இதுவே நான் என்று கருதி இந்த உடம்பிற்கின்ற ஏராளமான பற்றின் காரணமாக எல்லா வழிக்கு சாப்பிட்டு தூங்கி ஜாதியா பார்த்துக்கிறது, இது நோகக்கூடாது என்ற அளவிலேயே நான் வாழ்கின்றேன். உடம்பு நோகக்கூடாது என்று வாழ்வதுதான் புலை வாழ்க்கை என்று படிக்கிறது. அப்ப அதற்கு காரணம் தான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது இறைவன் பால் வைக்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணம். வஞ்சகம் என்பது ஒரு அடியவனுக்கு இறைவனுக்கு வேறு வேறு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுவும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு வேற ஒரு எண்ணமே வரக்கூடாது. அப்படி இல்லாமல் பிற எண்ணங்களே கொண்டவன் என்றுதான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது பிற எண்ணம். வஞ்சனை என்பது என்ன, தான் சொல்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கும். வாய்னால் ஒன்று சொல்லுதல், மனதால் நினைத்தல், வரே வரமாட்டேங்கிற வர வர வேண்டாங்கிற முடிவிலேயே நான் வரையங்கன்னு சொல்றேன். அதான் வஞ்சனம். உள்ளே ஒரு வேறொரு எண்ணம் இருக்கும், வரமாட்டேன் என்ற எண்ணத்திலேயே வருகின்றேன் என்று சொல்லிதான் வஞ்சகம். அதாவது வேறொரு எண்ணம் தான் வஞ்சகம், வேறொன்று இல்லை. அதற்கு காரணம் பொய், பற்று என்று பொருள். அதற்கு காரணம் அறியாமை. அறியாமை என்னன்னா, மேலான இன்பத்திற்காக நம்ம இடத்திலே நமக்கு மேலான நற்கதி, நம்மை நாம் ஆத்துக் கொள்ளுகிறதுனாலே நம்மை நாம் என்ன பண்றோம், நம்மை நாம் இழக்கின்றோம். நம்மை நாம் இழப்பதினாலே நம்மை நாம் காக்கின்றோம். இதான் நம்ம விட்டு கொடுக்க விட்டு சரிவாக அறிவு சொல்வதே அடிப்படையாக வற்புறுத்துகின்றன. கேட்டு நடக்கிறதா நமக்கு முன்னேற்றம், நாமே நமக்கு ஒரு நல்லது இது என்று முடிவு செய்கின்ற வரையும் நமக்கு பின்தங்குதல் தான் என்று சைவத்தினுடைய அடிப்படை. அப்ப வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பெருமானே, கோயில் என்பது திருப்புறந்துறை. திருப்புறந்துறை கோயிலின் வாயிலே என திருப்புறந்துறையிலே கோயிலும் காட்டி கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் என்று சொல்வது ஏன் சொல்றாரு அப்படின்னா, பெருமானே முன்பு நீ என்னை ஆட்கொண்டாய் பெருந்தொடையோடு, இன்று என் கோயில் வாயிலில் உள்ளே நுழைய முடியாத வண்ணம் உலகப்பித்துக் கொண்டவனாக வெளியிலே நிற்கும் வண்ணம் ஆக்கிவிட்டாய். உலகப்பித்துக் கொண்ட ஒருவன் திருப்புறந்துறையாக இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இதுதான் நம்முடைய குருநாதர் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட். திருப்புறந்துறையாக இந்த கோயிலுக்குள்ள யார் நுழைய முடியும், உலகப்பற்றினை விட்டவர்கள் தான் நுழைய முடியும். உலகப்பற்றாகின்ற பித்து யாருக்கு, மயல் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கோயில் வாயிலே தொங்கிவிட வேண்டியதான், கோயிலுக்குள்ளே சொல்ல முடியாது. அப்ப நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார். இது இன்று, பண்டு பெரிய அன்பர் உரியனாக்கினார். முன்பினி வந்து உன்னுடைய திருவுருளில் இருந்து திருவுருளையே தெரிந்திருப்பவர்கள் அருள் செய்ய சொன்னார். எப்பொழுதும் அந்த ஒளியிலே இருப்பவர்கள், அமிர்தத்திலே ஊடிக்கொண்டிருப்பவர்கள். அந்த பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். முன்பினி என்னை ஆட்கொண்ட காலத்திலே பெரிய அன்பருக்கு நெறிவிலே என்னை வைத்தாய். பெரிய அன்பருக்கு உரியனாக, அடியவனாக, உரியன் அடியவன், அவர்களுக்கு தொண்டு செய்வனாக நீ ஆக்கினாய். இன்றோ நான் கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத வண்ணம் உன் கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். இன்று இருக்கின்ற நிலையை முன்போ, முன்பிருந்த நிலையை பின்புமா சொன்னார். இதுக்கு என்ன காரணம்னா, இப்போது இருக்கின்றதே முன்பாக அறிகின்றார், அதை முன்பு வைத்தார். அதன் காரணம் இப்ப இருக்கும் நிலையை சொன்ன உடனேயே முன்பு எப்படி இருந்தோ என்பதை அறிவதனால அந்த முன்பிருந்த நிலையை பின்பு சொல்கின்றார். முன் பின்னாக நினைத்துக் கொள்கிறார். ஆனா பரிசையா சொல்லணும்னா, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்றோ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் இன்று இருக்கின்ற நிலையை முன்வைத்தார், பெருமானுடைய அந்த கருணையை கருணையை வந்து பெற வேண்டும் என்பதற்காக பெருமானே இப்படி ஆக்கிவிட்ட நீ முன்பு என்ன எப்படி வைத்திருந்தாய், நீ பிச்சைக்காரனா விட்ட நீ முன்பு எப்படி ஆக்கியிருந்தாய். பிச்சன் என்பது பித்து பிடித்தவன், இது நேர்மையான பொருள். ஆனால் இதை வந்து ரெண்டு சேர்த்தே வந்து ஆட்கொண்டதாகவே சொல்வார்கள் உண்டு. பெருமான் வந்து அந்த அன்பாகின்ற பித்தனை கொடுத்தான், கோயில் வாயிலே அன்புடையவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். சிறப்பு இல்லை, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார். பெரிய அன்பர்கள் இருவனுக்கு புரியாதவர்கள், அவர்கள் எப்போதுமே கோயிலுக்குள்ளே அகம்படிக்க முடியவர்கள். அவர்களுக்கு உரியனாக்கினதுனாலே கோயிலுக்கு உள்ளே செல்ல முடியாமல் வெளியிலே விட்டு விட்டார் என்பதுதான் நேர்மையான பொருள் என்று பிரச்சனை. ஆகவே முன்பு என்னை பெரிய அன்பருக்கு உரியனாக்கியது, இப்பொழுது கோயில் வாயிலில் ஒரு பிச்சனாக, பிச்சன் உலக பிச்சு கொண்டவன் பிச்சன் ஆக்கினார். இவ்வாறு நீ செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு ஓமை சொல்றாங்க. ஒரு ஓமை என்ன சொல்றாங்கன்னா, பெருமானை நீ இவ்வாறு செய்யக்கூடாது, முன்பு பெரிய அன்பருக்கு உரியனாக்கி விட்டு இன்று கோயில் வாயிலே பிச்சனாக்குதல் தகாது, பொருத்தம் இல்லை. என்ன காரணம்னா, ஒருவன் அறியாத ஒரு மரத்தை வளர்க்கின்றார், அது வளர்ந்த பிறகு அது பெரிய நச்சு மரம், நச்சு மா மரம், மா நச்சு மரம், பெரிய நச்சு மரம். எவ்வளவு பெரிய நச்சு மரம் கேட்டா, அதனுடைய இலையை தின்றால் கூட இறந்து விடுவார்கள், அதனுடைய கனியை தின்றாலும் இறந்து விடுவார்கள், காயை தின்றாலும் இறந்து விடுவார்கள், அதனுடைய நிழலிலே இருந்தாலும் உடம்பிலே அரிப்பு போன்ற நோய்கள் வரும். அதான் மா நச்சு மரம். அந்த மரத்தை அந்த மரத்தை இலை சாப்பிடல, நிழலுக்காக விழுந்துன்னு சொன்னா கூட உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடும். நச்சு மா நச்சு மரம் அப்படி தான் சொல்றாரு. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகிரும் கொலார், ஒருவன் அறியாத அந்த மரத்தையே தன்னுடைய தோட்டத்துல வைத்து விட்டான். அது வளர்ந்த பிறகு அது கொடிய நச்சு மரம் என்று தெரிகின்றது, விஷ மரம். ஆனால் அவனுக்கு அதை வெட்டுவதற்கு மனம் வராதான், உலகியல்ல. நாமெல்லாம் அது சின்ன கண்ணா இருக்கும் போது பூமியில நாமே அதை வந்து பதிய வச்சோம், அப்புறம் வேளா வேலைக்கு அதுக்கு நாமே தண்ணீர் விட்டோம், அது குளிர் விடுவதையெல்லாம் நாமே கண்டு கழித்தோம், அது பூப்பதை நாமே கண்டு கழித்தோம், அது காய்ப்பதை நாமே கண்டு கழித்தோம். அதுல வந்து விலங்குகள் வேந்து விடாமல், நம்ம விலங்குகள் வேயாதவன் இருந்தாலும் வேந்து விடுவோம், அது நச்சு வரும் தெரியாது இல்ல, அதை வேறிட்டு காத்தோம். இப்படி நாம் பெற்ற பிள்ளையை போல வளர்த்து விட்டோம். நம் கையினால எவனுக்கும் மரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தவனுக்கு தன் கையினால கோலாலே எடுத்து அந்த மரத்தை விட்டுவதற்கு மனம் வராத சொல்றாங்க. அப்படிலாம் கருணை உள்ள குண்டர்லாம் பழங்காலத்துல இருந்திருக்க மனம் வராது என்று காளிதாசன் சொல்றார். காளிதாசன் மகாகவி ஒரு குமார சம்பவம் இந்த நூல்ல சொல்றார். விஷ விக்ஷோபி சம்வர்த்திய ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம் வழக்கம் இல்லை. அதாவது பாரகன் என்ற அசுரன், அந்த அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்துகின்றான். அந்த அசுரனுக்கு வரங்களை எல்லாம் அளிப்பவர் பிரம்மதேவன் தான். அந்த பிரம்மதேவன் கிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிடுகின்றார்கள், தாரகாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. பிரம்மன் சொல்றார், நானே அவனை வளர்த்து விட்டு விட்டேன், எனக்கு அவனை கொள்வதற்கு மனம் வராது. என்ன காரணம்னா, தாம் வைத்து வளர்த்த ஒரு விஷ மரமாயிலும் அதனை உலகினரை கொள்வதற்கு மனம் ஒவ்வாது, அவனை கொள்கின்றவன் சிவனுக்கு குமாரனாக பிறப்பான் என்று சொன்னார். சிவகுமாரன் தான் தாரகாசனை கொள்வான், சிவனுக்கு குமாரன் பிறந்து தாரகாசனை கொள்வான் என்று பிரம்மதேவன் சொல்வதாக குமாரசம்பி வருது. அந்த குமாரசம்பி அந்த உண்மையை இங்கே ரெண்டு குருநாதர் எடுத்து போடுறார். தாம் வளர்த்ததோ நச்சு மாமர ஆகிலும் கொல்லா கொலா கொல்லுல கொலாருன்னு அது குறைன்னு சொல்லுவாங்க. கொல்லா பெருமானே, தாம் வளர்த்த ஒரு நச்சு மரத்தினை உலக மக்களே கொல்ல மாட்டார்கள், கொல்லுதல் வருத்துதல் இந்த கொள்ளு தருகின்றது. அப்ப அதனை வருத்த மாட்டார்கள், வெட்ட மாட்டார்கள் என்று இருக்கும்போது, பெருமானே என்னை என்னுடைய தகுதி இன்மை அறியாது நீ ஆட்கொண்டாய் என்று கொண்டாலும் கூட ஆட்கொண்ட பிறகு என்னை வருத்தலாமா, என்னை நீ பெரிய அன்பருக்கு உரியனாக்கி பிறகு கோயிலுக்குள் நுழைய விடாமல் கோயில் வாயிலே உலக பித்து கொண்ட ஒரு பிச்சனாக என்னை மாற்றலாமா, இது என்னை வருத்துகின்ற செயல் இல்லையா. என்னை ஆட்கொள்வது என்பது என்னை ஆட்கொண்டு பெரிய அன்பருக்கு உரியனாக்குவது என்பது என்னை மரமாக வைத்து வளர்த்தலை கொக்கும், பிறகு அந்த மரத்தினை வெட்டுதல் தான் என்னை கைவிடும். என்னை ஆட்கொள்ளுதல் மரம் வைத்தல், பெரிய அன்பருக்கு உரியனாக்குதல் மரத்தை வளர்த்தல், பிறகு என்னை கைவிடுதல் என்பது தாம் வளர்த்த மரத்தை தானே வெட்டுதலை போன்ற ஒரு செயல். அதனை உலகினர் செய்ய மாட்டார்கள், நீ செய்யலாமா என்பது அங்கே அங்கு இசையச்சு. உலகினர் செய்ய மாட்டார்கள், அதை நீ செய்யலாமா என்பது அங்கு இசையச்சு. அதனால்தான் வந்து நீ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் இன்று, பண்டு பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்று அந்த மரத்தினை வெட்டுவார் இல்லை, பண்டு அந்த மரத்தினை வளர்த்தவர்கள், ஆனால் பண்டு என்னை ஆட்கொண்டு என்னை வளர்த்த நீ இன்று என்னை கைவிடுதல் முறையோ என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகினும் கொலார், நானும் அங்கனே, எனையும் அங்கனே கருதுவாயாக, நானும் அங்கே இருக்கின்றேன், நானும் அங்கே உன்னால் காக்கத்தக்கவன் என்பது இங்கு குறிப்பிட்டு பெருமானை தாம் வளர்த்த ஒரு நச்சுமாமனாகினும் உலகினர் கொல்ல மாட்டார்கள், நானும் அங்கனே என்று விண்ணப்பிக்கின்றார் பெருமானே, என்னையும் அவ்வண்ணனையே கருதுவாயாக என்று நான் வந்து நான் தீயவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடக்கூடாது, இங்கு வெட்டுகிறவன் கைவிடுதல், நான் தீயவனாக இருந்தாலும் அடிமை பண்புக்கு தகுதியற்றவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடுதல் என்பது ஒவ்வாது, என்ன அது உன் கருணைக்கு ஒவ்வாது, விஷமரமா இருக்கிறது என்னை இயல்பிற்கு ஒவ்வொரு, ஆனால் என்னை வெட்டுதல் என்பது உன் கருணைக்கு ஒவ்வாது. உடையநாதனே, அனைவரையும் உடையநாதனே, உடையன் நாதன் ஏற்கனவே தெரியும், உடையநாதனே பொற்றி இந்நலால் பற்று மற்றனுக்கு ஆவதொன்றி, உடையனோ கனி பொற்றி உம்பரார் தன் பராபரா பொற்றி, யாரினும் கடையனாயினேன் பொற்றி, என் பெரும் கருணையாளனே பொற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் பொற்றி, ஆதியும் மந்தமாயினாய் பொற்றி. தனே முழுவதுமே இறைவனே அன்பொழுக அழைக்கின்றார், உடையநாதனே பொற்றி, ஏனைய உயிர்களையும் உடைமையாக கொண்ட பெருமானே பொற்றி, சிறப்பாக என்னை உடைய பெருமானே பொற்றி, என்ன உடையவன் தன்னுடைய உடைமை பொருளை காக்க கடவியவன், காக்க கடன் கொண்டவன், தன்னுடைய பொருளை ஒருவன் காத்துக் கொள்ள வேண்டும், இது இன்னொரு இன்னொருத்தர் செல்லா இருந்தா நான் கவனிக்காம போலாம், இது என்னுடைய செல்ல நான் காக்க எடுத்துள்ள, தன்னுடைய பொருளை ஒருவன் தான் காத்துக் கொள்ள வேண்டும், அதே போல பெருமானே நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையாக என்னை நீ காக்க கடவியவன் என்று உடைய நாதனே போற்றி, போற்றி என்று உனக்கு வணக்கம், எனினி பாதுகாப்பாயாக, இரண்டு பொருளையும் பெறும், போற்றி போற்றி செய் என்பது பொருள், இல்லை காப்பாய், போற்றி உனக்கு வணக்கம், அது ஒரு உயங்கல் வேணும், உடைய நாதனே போற்றி, அப்புறம் நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவதென்று ஆவதென்று இனி உடையனோ, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஒன்று உடையனோ என்றாலே போறும், ஆவதுன்னு ஒரு பொருள் சொல் போட்டிருக்காரு, இன்னலால் உன்னை தவிர பாருங்க, ஒரு அடைக்கல பொருள் எனக்கு வந்து சரணாகதி ஆகின்ற ஒரு பொருள், பற்று மற்று வேறு அர்த்தம், இன்னலால் மற்று பற்று, இன்னலால் வேறொரு பற்று எனக்கு, இது இப்பொழுது உடையனோ, நான் அதை கொண்டிருக்கின்றேனோ, உன்னை தவிர வேறொன்றே பற்றுக்கூடாக கொண்டிருக்கின்றேனோ, ஆவதுன்னு ஒரு சொல்லிருக்கு, ஆவது என்பது மேலான நன்மை செய்வது என்பது பொருள், அதாவது எனக்கு உறுதி பயக்கின்ற ஒரு பற்றினை உன்னை தவிர நான் இப்பொழுது கொண்டிருக்கின்றேனோ, அதாவது இப்பொழுது நான் உடம்பினை பற்றி இருக்கின்றேன், ஆனால் எனக்கு உறுதி செய்யாது உன்னையும் பற்றி இருக்கின்றேன், எனக்கு உறுதி செய்வதாக உன்னை பற்றி இருக்கின்றேனே தவிர உடம்பினை பற்றவில்லை என்பது பொருள், எனக்கு நன்மை செய்கின்ற பற்றாக நான் உன்னையே பற்றி இருக்கின்றேன், எனக்கு நல்லது செய்யும் என்று நான் இன்னொரு தெய்வத்தை பற்றவில்லை, நான் உடம்பினையும் பற்றி இருந்தாலும் கூட அது எனக்கு நன்மை விளைவிக்கும் என்று கருதி பற்றவில்லை, அதனை நான் இயல்பாக அறியாமையின் காரணமாக பற்றி இருக்கின்றேன், அந்த பற்று தவறு என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன், இல்லைனா திருவாளர் இல்லைன்னா தவறு, அந்த உடம்பு மீது பற்று, அந்த பற்றினால் நான் அழிந்து விட்டேன் என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன், என்னை இந்த இடத்திலிருந்து உயிர்ப்பதற்கு உன்னை தவிர இன்னொன்றினை நான் பற்றவில்லை, பற்று பற்றிலேன் கண்டா என்று சொல்லப்பட வாழாப்பட்ட அது பெருமானை தவிர இன்னொன்று இன்னொன்று தன்னை காத்து நின்றது நிற்கவில்லை, இறைவனை தவிர இன்னொரு பொருள் தன்னை காத்து நின்று நம்முடைய குருநாதன் நிற்கவில்லை, கற்றறியேன் கலைஞானம் பிரசிந்தேன் ஆயினும் மற்றறியேன் பிற தெய்வம், ஆகவே ஆவது எனக்கு உறுதியை செய்வது, எனக்கு உறுதியை செய்வதான பற்று மற்று இன்னொரு பற்று உடையனோ எனக்கு உண்டா, அந்த அந்த பற்றினை நான் கொண்டிருக்கின்றேனா, பணி என்றால் பதில் சொல் என்று பணியீர், பணியீர் என்றால் சொல்லுங்கள், விடை கூறுங்கள், பணித்தருளுங்கள், சொல்லு பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறேன், அதாவது தொழுவனோ பிறகு கிழிப்பனோ எனக்கு துணையினோ துணையினை எழுதனோ சொல்லாய், பறவிடையானே வைகிலேன் கண்டாய், வருகையும் பொருள் புரியாயே, உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை தலைவரும் வைத்திருக்கின்றன நீனே சொல்லு, இந்த கேள்வியில தான் இறைவன் மாத்திப்பார், ஏன்னா அது கிடையாது என்பதனால அவர் மாத்திக்கிற கேள்வியா கேட்கிறார், உடைய நாதனையை பற்றி இன்னலால் பற்று மற்ற எனக்கு ஆவது நன்மையை பெறுவது ஒன்று, இன்னொரு பற்று மற்ற பற்று ஒன்று, அதனை இனி என்றால் இப்பொழுது உடையனோ, இப்பொழுது நான் அதை கொண்டிருக்கின்றேனா, பணி பதில் சொல்வாயாக, உடையனோ பணி பொற்றி கும்பராதம் பராபரா, பராபரன் என்ற சொல்லுக்கு மேலுக்கும் மேலானவன் பொருள், பரம் என்றால் முன்னிருப்பது, அபரம் என்றால் பின்னிருப்பது, தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான் இறைவன், தேவர்களுக்கு பின்னும் இருக்கின்றான், தேவர்களுக்கு முன்னிருப்பதனால தேவர்களை எல்லாம் படைக்கின்றான், தேவர்களுக்கு பின்னிருப்பதனால் தேவர்களை எல்லாம் ஒடுக்குகின்றான், பெருமாள் அயன் மீது எல்லா வேதங்களையும் பெருமான் முன்பே இருந்து படைத்தருகின்றான். பிறகு அத்தனை பேரையும் கொடுக்குகின்றான் மகாசங்கார காலத்துல. அப்படி எந்த தெய்வமும் இல்லை, அவன் மட்டுமே எஞ்சி இருக்கின்றான். தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான், பின்னும் இருக்கின்றான். பரம் என்றால் புண்ணிருத்தல், அபரம் என்றால் புண்ணிருத்தல், பராபரம் முன்னும் பின்னுமா. இந்த இடத்துல அந்த பொருள் உம்பரார் கம்பராபரா உம்பர் என்பது மேல், உம்பரார் மேலுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லா தெய்வங்களும் ஒருவருக்கொரு மேலான. திருமால் வரையில தெய்வங்களுக்குள்ள அக்னி முதல்ல, திருமால் கடைசியில, இவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் பரதேவதையாகின்ற இறைவன். உம்பரார் கம்பராபரா கொச்சி யாரினும் கடையனா இனேன் கொச்சி. பெருமானே, இப்படிப்பட்ட உன்னை தவிர இன்னொரு பற்றி எனக்கு ஆவது என்று இல்லாத பற்றியிருந்தாலும் கூட நான் யாவரினும் கடையனாயினேன், போற்றி என்னை காத்தருள்வாயாக. எல்லாரோட மட்டமா பேசுவேன், பெருமானை வணங்கியும் எல்லாரோட மட்டமா போய்விட்டான். காரணம் என் குறை, என்னுடைய உடற்பற்று. என்னுடைய உடற்பற்றின் காரணமாக எல்லோரும் கடையனாகினேன். எப்படி எல்லோரும் கடையனாகினேன் என்றால், பெருமானால் கடைக்கணிக்கப்படாதவர்கள் கிடையாது. ஆனால் கடைக்கணிக்கப்பட்டு அந்த அருளை இழந்தவன் கடைக்கணிக்கப்படாதவர்களும் கிடையாது. பெருமான் அருளுக்கு பாத்திரமாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களோட மட்டமா கேட்டேன். என்ன காரணம்? பெருமானாலே அருளுக்கு பாத்திரமாகியும் அதனை இழந்து விட்டேன். கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என கண்ணில்லாத குருடர்களை விட குருடனாயிருந்து கண்ணை பற்றி மீண்டும் அறியாமையால் இழந்தவன் மிகவும் துன்பம் வருவான். அதே போல ஆகிவிட்டனாகவே யாவரினும் கடையனாயினேன் போற்றி என்னை காத்தருள்வாயாக. யாரினும் கடையனாயினேன் போற்றி, அதற்கு நீ காத்தருள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உன் கருணையே காரணம். என் பெரும் கருணையாளனே போற்றி, எனக்கு உரியவனாகின்ற பெருங்கருணையாளன். திருப்பெருந்தூர் குருநாதனுடைய கருணை பரங்கருணை என்றும் பெருங்கருணை என்று சொல்வார். பெருங்கருணை என்று பல இடத்துல சொல்றாரு. ஆகவே அந்த கருணைக்கு இணையே கிடையாது. மாறியில்லாத மாக்கருணை எல்லாம் என்பதனால பெரும் கருணையாளனே போற்றி இவனை நான் வணங்குகின்றேன். அந்த கருணையே கிடையாது கொண்டு நீ என்னை மீண்டும் காக்க வேண்டும். என் பெருங்கருணையாளனே போற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி, பண்டு என்னை நீ அடியனாக்கினாய், இப்பொழுதும் மீண்டும் அதுபோலவே ஆக்க வேண்டும் என்பது குறிப்பிட்டது. என்னை நீ அடிய அந்த கருணையை நிற்கும் போது கருணையின் விளைவினை நிற்கின்றார். என் பெருங்கருணையா என எனக்கு வழிவகை என்பது என் கருணைதான். அதை தவிர வேறொரு பற்றி கூட எனக்கு இல்லை. யாரிலும் கடைதாகி ஆகியிருக்கும் நிலையிலே எனக்கு இந்த கடலிலே தத்தளிக்கும் நிலையிலே எனக்கு துணையாகவும் கருணையை நான் கருதுகின்றேன். என் பெரும் கருணையாளனே பொற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் பொற்றி, ஆதியும் அந்தம் ஆகினாய் பொற்றி. அனைத்து படைப்புகளுக்கும் உலகங்களுக்கும் முதலாகவும் வித்யாந்திக்கின்ற பெருமானே என்று சொன்னான. ஈரும் முதலுமாக இருக்கின்ற பெருமான், உன்னிடத்திலேயே அனைத்தும் தோன்றும், உன்னிடத்திலே அனைத்தும் இருக்கும், உன்னிடத்திலே அனைத்தும் ஒடுங்கும் என்பதனால உன்னை தவிர வேறொரு கதி யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லை என்று சொன்னாலும் அவரவர்கள் இதை உணர்கின்ற அளவிலேதான் உன்னை தீர்ப்பார்கள். உண்மையிலே இறைவனை தவிர இன்னொரு பற்றுக்கோடு என்பது யாருக்கும் இல்லை. என்ன காரணம்? எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் இறைவனிடத்திலே தோன்றி இறைவனிடத்திலே இருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கும். இறைவனே ஆதி அந்தமாக இருக்கின்றான். ஆனால் அவனே ஆதி அந்தமாக இருக்கிறான் என்பதை அறியாத வகையிலும் மனைவி மக்கள் பெற்றோர் சுற்றம் இடத்தை பற்றாக அறிவார்கள். அவனே தான் ஆதி அந்தம் என்பதை அறிகின்ற அளவிலே தான் அவர்களை விட்டு இறைவனை பற்றாக அறிவார்கள். உற்றார் சுற்றமெனும் அது விட்டு நுண்ணடைந்தே, உற்றார் சுற்றம் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு நுண்ணடைந்தேன், உண்மை அடைந்தேன். அதனால எற்றால் என் குறைவு, என் இடரை துறந்து இருந்தேன். அதனால என்ன எனக்கு குறைஞ்சு போச்சு? என் கால கட்டிருக்கிறது, கழுத்தில கட்டிருக்கிற சுமையெல்லாம் விட்டு இருந்தேன். ஒருவன் என்ன பண்றான்? தன் முதுகிலும் தலையிலும் சுமை சுமந்துட்டு போறான். அந்த சுமை தன்னை காக்கும் என்று சுமந்துட்டு போறான். ஆனால் குருநாதர் என்ன பண்றாரு? இந்த சுமையெல்லாம் உன்னை வருத்தமே தவிர உன்னை காக்காதுன்னு சொல்லியா அவர் தன்னுடைய திருக்கரங்கள்னால முதுகில தாங்கியிருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு, தலையில தாங்கி இருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு. பெற்ற உன்னான மாடான் நிம்மதி, இந்த சுமை இறங்கினதுனால எனக்கு என்ன சிரமம்? என் இடரை திறந்திருந்தேன், உற்றால் சுற்றமெனும் அதை விட்டு நின்னடைந்தேன். பெற்றால் என் குறைவு, என் இடரை திறந்திருந்தேன் என நம்பியார் சொல்லுவார். அதே போல பற்றுக்கள் எந்த நிலையிலே அறிவு என்று சொன்னால், பெருமானே ஆதியும் அந்தமாயிருந்து அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்றான், அவனே நமக்கு பற்றுக்கோடு என்று சர்வ காரண காரணம், அனைத்திற்கும் மூலப்பொருளாகின்ற மூல காரணம். அவனிடத்திலே வந்தோம், அவனிடத்திலே செல்கின்றோம், அவனைத் தவிர நமக்கு உண்மையான உறவு இல்லை என்பதை அறிகின்ற அளவிற்கு இந்த உலக பற்றி நீங்கும், அவர்களின் திருவடி பற்றி உண்டாகும். ஆகவே ஆதி மந்தமும் போற்றி அப்பறே எனக்கு அப்பனாக இருக்கின்ற பெருமானே, இவ்வாறு உன்னை அறிகின்றேன். ஆகவே பண்டூரின் பெருங்கொருளினால் ஆண்டவாறு இப்பொழுதும் மீண்டும் ஆறும் என்ற அந்த குறிப்பிட்டோட பாடல் முடிகின்றது. அடுத்த பாடல் பார்வதி.